السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وصلى الله على سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وبارك وسلم عليه، أما بعد. بسم الله الرحمن الرحيم. إن الله يحب التوابين ويحب المتطهرين. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற பாடத்தில் சுத்தத்துடைய முக்கியத்துவத்தை பற்றியும், ஒரு மனிதன் சுத்தமாக இருக்கும் போது கிடைக்கின்ற நன்மைகளை பற்றியும், ஒரு மனிதன் தன்னை, தன்னுடைய வீட்டை, தன்னுடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைக்கின்ற போது அவனுக்கு கிடைக்கின்ற பிரயோஜனங்களை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதை சென்ற பாடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். இன்றைய பாடத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை அசுத்தம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள், நஜீஸ் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பல வகையான நஜீஸ்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் குறிப்பாக சில விடயங்களை அசுத்தம் என்பதாக, அது மிகவும் கடுமையான அசுத்தம் என்பதாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றி காட்டியிருக்கின்றார்கள். அப்படியான நஜீஸ்கள் எவை என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் தொடர்ச்சியாக பார்ப்போம். பொதுவாக கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தை பொறுத்தவரைக்கும் விஞ்ஞானம் என்பது, சயின்ஸ் என்பது காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் மாறக்கூடியது. இன்று ஒரு கருத்தை சொல்லும், நாளை ஒரு கருத்து, இப்படி காலத்துக்கு காலம் விஞ்ஞானம் சயின்ஸ் கருத்துக்களை சொல்லக்கூடிய கருத்தை, மாற்றமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்குமே ஒழிய அதற்குரிய தீர்வை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு விடயத்தை அசுத்தம், நஜீஸ், ஹராம் என்று சொன்னால் அது கியாமத் வரைக்கும் அதில் ஆரோக்கியம் இருக்கவே இருக்காது. அல்லாஹுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடயத்தை சுத்தம், இதில் ஹலால், ஆரோக்கியம் இருக்கின்றது என்று சொன்னால் கயாமத் வரைக்கும் அதில் நிச்சயமாக அல்லாஹ் ஆரோக்கியத்தை வைத்திருப்பான். அதன் மூலமாக ஒரு போதும் நோயோ, அதன் மூலமாக எந்த விதமான விபரீதங்களோ ஏற்படாது. பொதுவாக இன்று உலகத்தை பார்த்தால் அல்லாஹுடைய தூதர் எவைகள் எல்லாம் ஹராம் என்று சொன்னார்களோ அதில் சிலவற்றை இன்று உலகம் ஹலால் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. எவையெல்லாம் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் ஹலால் என்று சொன்னார்களோ அதை இந்த உலகம் ஹராம் என்று சொல்லி அசுத்தம், அதை பாவிக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். இவ்வாறான அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறான காரியங்கள் எல்லாம் அசுத்தம், நஜீஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தால், பொதுவாக மரணித்த எல்லாமே நஜீஸ், மரணித்த எல்லாமே நஜீஸ். ஆனால் முஸ்லிம்களை தவிர, மனிதனை தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் நிச்சயமாக அசுத்தமாக முடியாது. இன்னல் முஸ்லிம் லா யஞ்ஜுஸ், ஒரு முஸ்லிமான மனிதன் அவன் உயிரோடு இருந்தாலும் சரி, மரணித்தாலும் சரி, அவன் அசுத்தமாக மாட்டான். அப்ப மனிதன் வலக்கத கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிச்சலங்களை, பிள்ளைகளை அல்லாஹ் கண்ணியமாக சங்கியானவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் பொதுவாக சில மிருகங்களை, கால்நடைகளை அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி இருக்கிறான். ஆடு, மாடு, ஒட்டகம், அதே போன்று இன்னும் சில பிராணிகளை அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி இருக்கிறான். இந்த மிருகங்கள் மார்க்கத்துடைய அடிப்படையில், அதாவது இந்த ஹலாலாக்கப்பட்ட மிருகங்கள் மார்க்கத்துடைய அடிப்படையில் அறுக்கப்படாவிட்டால், உதாரணமாக ஒரு மிருகத்தை அறுக்கின்ற போது அறுக்கக்கூடியவர் முஸ்லிமாக இருக்கணும். அதே போன்று பிஸ்மில்லா, அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும், கிபிலாவை முன்னோக்க வேண்டும். இப்படியான விஷயங்களை, ஷருத்துகளை பேணாம ஒரு மாற்று மத சகோதரர்கள் ஹலாலான ஒரு மிருகத்தை, அதாவது மாடு, ஆடு, ஒட்டகத்தை, கோழிய ஒரு மாற்று மத சகோதரர் அறுக்கிறார். இத அறுத்ததற்கு பின்னால் உதாரணமாக எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து அதை சுத்தப்படுத்துறாங்க. ஹரத்துக்கு முன்னால போய் ஜம்ஜம் தண்ணியால் அதை கழுகி அதை என்ன செய்யறாங்க, சவுதியுடைய முக்திமார் எல்லாம் செய்து சமைத்து கொண்டு வந்தாலும் ஹலாலாகுமா? ஒரு போதும் ஹலாலாகாது, ஹராம் ஹராம் தான். ஆனா ஒருவர் பிஸ்மில்லா சொல்லி ஒருவர் என்ன செய்யறாரு, அழகான முறையில ஒரு மிருக தறுக்கிறாரு, அவர் அதோட போயிட்டாரு. அதற்கு பின்னால் சமைக்கக்கூடிய எல்லாமே மாற்று மத சகோதரர்கள் தான், ஹராமாகுமா? ஒரு போதும் ஹராமாகாது. அப்ப அறுக்கின்றவர், ஒரு மிருகம் அறுக்கப்படக்கூடிய நேரத்தில் மார்க்கத்துடைய அடிப்படையில் அறுக்கப்படணும். அதே போல இரண்டாவது ஒரு மிருகம், ஹலாலாக்கப்பட்ட மிருகம் தானாக செத்துட்டு என்று சொன்னா, ஒரு மிருகம் தானாக கோழி ஆடு மாடு தானாகவே இறந்துட்டு என்று சொன்னா அதுவும் ஹலாலாகாது, அதுவும் நஜீஸ் ஹராம், உண்ண முடியாது. இன்றைக்கு சில நாடுகள்ல பாக்குறோம் செத்த மிருகங்களை பாமினைக்கு பயன்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம், ஆனா அது கூடாது. அதே போல இப்ப ஒரு மிருகம் உயிரோடு இருக்குது, உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு சதையை வெட்டி எடுக்கிறோம், இல்ல அதனுடைய ஒரு பாகத்தை வெற்றி எடுக்கிறோம், ஹலாலான மிருகம் தான், ஆடு மாடு ஒட்டகம் ஹலாலாக்கப்பட்டவை தான், அறுத்தெடுத்தால் ஹலாலாகுமா? நபி அவங்க சொன்னாங்க, அப்படி அறுத்தெடுக்கப்பட்டாலும் இன்றைக்கு நாங்க கொரியா போன்ற பகுதிகளில் சைனா போன்ற பகுதிகளை எடுத்து பார்த்தா என்ன செய்யறாங்க, மிருகங்களை உயிரோட சித்திரவதை பண்றத பாக்குறோம், உயிரோட சதைகளை வெட்டி எடுக்கிறாங்க, என்ன செய்யப்பட மாட்டாது? நபி அவங்க சொன்னாங்க அதுவும் ஹராம், அதுவும் நஜீஸ், பயன்படுத்த முடியாது. ஆனால் மிருகங்களுடைய முடிகள், இன்றைக்கு செம்பரி ஆடுடைய முடியை உயிரோட வச்சே வலிச்சு எடுக்கிறாங்க, அது ஹராமாகுமா? நஜீஸா? அது கிடையாது, அது என்னது சுத்தமான விடயம் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று செத்தது எல்லாமே நஜீஸ் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹில்லத் லகும் மைத்ததானி வதமானி, ரெண்டு இரத்தங்களும் ரெண்டு மரணித்த பொருட்கள் ஹலால் ஆகும். அந்த ரெண்டு அதாவது மரணமான பொருட்கள் அது செத்த நிலையில கிடைத்தாலும் எங்களுக்கு ஹலால் ஆகும். அந்த செத்த பொருட்கள் என்ன? நபி அவங்க சொன்னாங்க அல் ஹூத் வல் ஜராத், வெட்டுக்கிளியும் இரண்டாவது மீன், கடல்ல இருக்கக்கூடிய மீன், தரையில நல்லா அறுக்கலாம் மீன் நினைச்சு செத்து வந்திருக்கிறது, அது ஹராம் ஆகுமா? நஜீஸ் ஆகுமா? நஜீஸ் ஆகாது. மீன் செத்த நிலையில் நாங்க பெற்றுக்கொண்டாலும் அது ஹலால். ஜராத் என்று சொன்ன நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வெட்டுக்கிளி அல்ல, அரபு நாடுகள் இருக்கும் அந்த வெட்டுக்கிளி. அதுக்கு என்ன சொல்றது, தனக்குள்ள பெத்தன்னு சொல்லுவாங்க சிங்களத்துல, அந்த வெட்டுக்கிளி அல்ல, எங்களை நாட்டில் இருக்கக்கூடிய வெட்டுக்கிளி அல்ல, அரபு நாடுகள் இருக்கக்கூடிய யமன் அதே போன்று பஹ்ரைன் போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய அந்த பெரிய நபி அவங்க சொன்னாங்க கியாமத்துடைய ஒரு அடையாளம் தான் வெட்டுக்கிளி இனம் இல்லாம போகும் என்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்தாங்க அந்தந்த காலத்துல வெட்டுக்கிளியே இல்லாம போயிட்டு. உடனே சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, சில நாடுகள்ல இருந்து வெட்டுக்கிளியை கொண்டு வந்து காட்டுறதுக்கு பின்னாடி தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அமைதி அடைந்தாங்க. அந்த வெட்டுக்கிளி செத்த நிலையில் கிடைத்தாலும் அது ஹலால். அதே போன்று மீன், அது செத்த நிலையில் ஒருவருக்கு கிடைத்தால் அது ஹலால். இப்ப கடலில் நபி அவங்க சொன்னாங்க அல் ஹில்லு மைத்ததுஹு, கடலில் இருக்கக்கூடிய எல்லாமே ஹலால். இப்ப யோசிக்கலாம், எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை என்ன, நண்டு சாப்பிடலுமா இயலதா? பழையவங்க சொல்லுவாங்க நூறு முறை நண்டு சாப்பிட்டா ஒரு ஹராம். என்ன சொல்லுவாங்க, நூறு முறை ஒரு தடவை சாப்பிட்டா மக்ரூ, நூறு மக்ரூ சேர்ந்தா ஒரு ஹராம். இது எந்த வேத கிதாப்ல, தௌராத்திலேயோ இஞ்சியிலேயோ ஜபூர்லயோ குர்ஆன்லயோ சொல்லப்படாத ஒரு சட்டம். அப்படியான இந்த சட்டமும் கிடையாது. பொதுவாக நண்டை பொறுத்த வரைக்கும் நண்டு சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். எந்த நண்டு என்று சொன்னா இந்த கரையில மேயக்கூடிய இந்த சந்தியில விற்கக்கூடிய நண்டல்ல, கடல்ல மட்டும் வாழக்கூடிய நண்டு இருக்குது, அது தரைக்கு வராது, அதனுடைய முழு வாழ்க்கையும் கடல் அது கடலுக்குள்ளே தான் இருக்கும். அந்த நண்டு மாத்திரம் தான் என்ன உலமாக்களுடைய எல்லாருடைய கருத்தும் அந்த நண்டு தாராளமாக சாப்பிடலாம். சில மிருகங்கள் இருக்கும், கடல் பண்டு இருக்குது, கடல் நாய் இருக்குது, கடல் மீ அதாவது பாம்பு இருக்குது, இது ஹலாலா இது ஹராமா என்று சொன்னா, உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய அதாவது நபி அவங்க இந்த இடத்துல ஹூத் மீன் என்பதாகத்தான் சொல்லி இருக்கிறாங்க, செத்த நிலையில் அந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய பொருட்களை உண்ணாமல் இருப்பது, அதை பயன்படுத்துவதும் கூடாது. நண்ட பொறுத்த வரைக்கும் கடல்ல மாத்திரம் வாழக்கூடிய அந்த நண்டை தாராளமாக சாப்பிடலாம். ஏனைய நன்றுகளை தவிந்து கொள்வது மிகவும் நல்லது, அது கூடாது என்பதாகத்தான் சொல்லலாம். அப்ப முதலாவது சப்ஜெக்ட் மரணித்த எல்லாமே நஜீஸ். இரண்டாவது இரத்தம், நபி அவங்க சொன்ன மார்க்கத்துடைய அடிப்படையில் சொன்ன இரண்டாவது நஜீஸ் இரத்தம். இரத்தத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய மாதவிடாய் அந்த டேட் கால பகுதியில் வர பீரியட் கால பகுதியில் வரக்கூடிய இரத்தம் அது அசுத்தமான இரத்தம். உடுப்புல பட்டா அது கட்டாயமாக என்ன செய்யணும், கழுவிக்கொள்ளணும், அந்த இரத்தம் அசுத்தம். அதே போன்று அவுதமம் மஸ்பூஹன், அதாவது மிருகங்கள் அறுக்கக்கூடிய நேரத்தில் ஓடக்கூடிய இரத்தம். இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகள் என்ன செய்யறாங்க, அந்த இரத்தத்தை வேறையாக அறுத்ததுக்கு பின்னால் அது என்ன செய்யறாங்க, ஒரு கப்பல் எடுத்து அதை பதப்படுத்தி விற்பனைக்கு வைக்கிறாங்க, அது மார்க்கத்துல கூடாது. இரத்தம் சுத்த அந்த இரத்தம் அது ஹராம். ஏனென்று சொன்னா கண்ணியமான சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பொதுவாக அந்த நேரத்தோட சொன்ன ஹதீஸ்ல ரெண்டு இரத்தம் ஹலால் என்று நபி அவங்க சொன்னாங்க. ஒன்று என்ன, அந்த ஹலாலாக்கப்பட்ட மிருகத்துடைய அல் கபீர் ஈரல், ஈரல் என்னது அது கூடும். அதே போல அத்திஹால் மண்ணீரல், அந்த அந்த மிருகத்துடைய மண்ணீரலும் ஈரலும் ஹலால். இப்ப இப்ப தற்காலத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னா, இன்னைக்கு அந்த கடைகள்ல ஈரல் விற்பனைக்கு இருக்குது, எங்கட நாட்டில் அதிகமாக அது கிடையாது. அந்த படிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னா பொதுவாக இந்தியா போன்ற நாடுகள்ல அதிகமாக இந்த வேலைகளை கூடுதலாக சில இடங்களில் பாக்குறாங்க. அது சில உலமாக்கள் கூடுதலாக அது சம்பந்தமா கிதாபம் எழுதியிருக்கிறாங்க. என்ன செய்யறாங்கடா, ஈரல் மண்ணீரல் இரண்டுமே சுத்தம் ஹலால், சாப்பிடலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, உடலுக்கு தீங்கு விளைவிக்காது. ஆனா இப்ப என்ன செய்யறாங்கடா, ஒரு மிருகத்தை அறுக்கின்ற போது, ஒரு ஆடு மாடு அறுக்கின்ற போது அதுல வெளியாக இரத்தம் அசுத்தம், அதை பாவிக்கலா பாவனை கிடைக்கலா. ஆனா இன்றைக்கு சாராயம், அதே போல வட்டி, வட்டி என்று யாருமே சொல்றதில்லை, வட்டியை வேற வேற பேர்ல என்ன செய்யறாங்க, பேங்க்ல இஷ்யூ பண்றாங்க. இன்றைக்கு வட்டியை வேற வேற பேர்ல பாவிக்கிறாங்க. இன்றைக்கு சாராயத்தை சாராயம் என்று சொல்லாம வேற வேற பேர்ல எத்தனையோ பேர்ல பாவிக்கிறாங்க. இன்றைக்கு சாராயம் தண்ணியாக வராம டெப்லெட்டாக வந்திருக்குது. அதை எப்படி பாவிச்சாலும் ஹராம் ஹராம் தான். அந்த பேரை மாத்தினு சொல்லி சுத்தமாகுமா? சுத்தமாகாது. இன்றைக்கு மிருகத்தை அறுக்கக்கூடிய நேரத்துல அந்த ரத்தம் ஃபாஸ்டாக அவசரமாக வரக்கூடிய நேரத்தில் அதை வெளிவராம என்ன செய்யறாங்கண்டா, அறுத்த பிஸ்மி சொல்லி அல்லாஹு அக்பர் சொல்லி கிபிலாவை முன்னோக்கி சுத்தமான முறையில் அறுக்குறாங்க. எல்லாமே மார்க் அடிப்படையில் தான். ஆனா அந்த ரத்தத்தை வெளியில வரவிடாம என்ன செய்யறாங்க, இறுக்கி பிடிச்சு கொள்றாங்க. அந்த ரத்தம் என்ன செய்யும், விஞ்ஞான ரீதியில சயின்ஸ் ரீதியில அந்த ரத்தத்துடைய ஃபாஸ்ட், அந்த ஓட்டம் வந்த ஃபாஸ்ட்க்கு என்ன செய்யும், அந்த மிருகத்துடைய உடலுக்குள்ள புகுந்துடும். உடலுக்குள்ள புகுந்தா அதற்குள்ள இருக்கக்கூடிய மண்ணீரல்லையும் கல்லீரல்லையும் அந்த இரத்தம் உடனடியாக என்ன செஞ்சிடும், ஒட்டிக்கொள்ளும். சில இடங்கள்ல போனா இந்த மாட்டுக்கு இவ்வளவு பெரிய ஈரல் இருக்குதான்னு யோசிக்கணும். இந்த மாட்டுக்கு, இந்த ஆடுக்கு இவ்வளவு பெரிய ஈரல் இருக்குதா? ஏன்னா அந்த ரத்தம் ஒட்டிக்கொண்டதுக்கு பின்னால அந்த ஈரலுடைய கிலோ 2 கிலோ என்றா, அறுத்து அதெல்லாம் சுத்தப்படுத்தி இருக்க போல அந்த ஈரலுடைய கிலோ எத்தனைதான் இருக்கும், கிட்டத்தட்ட 12-13 கிலோ இருக்கும். அப்ப இது சுத்தமா ஹலால் ஆகுமா? இது அசுத்தம். எங்களுக்கு தெரியாது என்ன செய்யறாங்க என்று. ஆனா எங்களுக்கு தெரியும் என்று சொன்னா அதையும் நாங்கள் முற்று முழுதாக தவிந்து கொள்ளணும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்ப உதாரணமா ஒரு மனிதனுடைய உடம்புல லேசான இரத்தம், எங்கட இரத்தம் லேசாக 1 டாட் 2 டாட்டின் உடுப்புல பட்டிருக்கிறதா, பிரச்சனை இல்ல, லேசான முறையில கழுகி கொண்டா சரி. அது இல்லாம ஒருவருடைய இரத்தத்துல பரு, அவருக்கு ஒரு காயம் வந்து ரத்தம் அதிகமாக வந்து உடல்ல படுவது என்று சொன்னா அது நஜீஸ். லேசாக 2-3 டாட்டு பட்டிருக்கிறது. இப்ப ஒரு தொழுகைக்கு வாராரு, ஒரு நெலும்பு செத்திருக்குது, சின்ன அடையாளம் ஒன்றிக்கு ரத்தம், அது பிரச்சனை இல்லை, அது மன்னிக்கப்படக்கூடியது. அதே போல ஒரு பரு, அதுல இருந்து லேச சேல் வருவது, சீல் வருவது, அதுவும் பிரச்சனை இல்லை. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுடைய உடல்ல லேசான முறையில பருவோ அல்லது கொசி செத்திருக்குது, அதனுடைய ரத்தம் பட்டிருக்குது என்று சொன்னால் அது பிரச்சனை கிடையாது, அது சுத்தம், அது மன்னிக்கப்படக்கூடியது என்பதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது மூணாவது, பன்றி இறைச்சி. பொதுவாக அந்த வார்த்தை பன்றி என்ற வார்த்தை கூட பெரும் ஒரு என்னது, அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்குள்ள எப்படி சொல்லுவாங்க, தூசண வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அதை யாரும் பாவிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் அந்த அளவுக்கு கேவலப்படுத்திக்கிறான், அதை ஹராமாக்கிருக்கிறான். அல்லாஹ் ஹராமாக்கிறோன்ல ஒரு போதும் அது பன்றி ஹராம் என்று சொன்னா அதனுடைய கிட்னி, அதனுடைய கண், பொதுவாக இன்றைக்கு விஞ்ஞான உலகம் சொல்றதுன்னா பன்றியுடைய ஹார்ட்டும் மனிதனுடைய ஹார்ட்டும் தான் ஒத்து போகுது. ஆனா அல்லாஹ் உண்ட ஹராமாக்கிட்டான் என்று சொன்னா ஹராமாக்கின பொருள் நிறைய ஃபாயிதாக்கள் அல்லாஹ் வச்சிருப்பான். ஒரு பொருள் அல்லாஹ் ஹராமாக்கிட்டான் என்று சொன்னா அந்த ஹராமாக்கின பொருள் மனிதனுக்கு நிறைய பிரயோஜனத்தை வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா, இந்த மனிதன் நான் ஹராமாக்கினதுல கை வைக்கிறானா, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நீதி என்ன, நான் ஹராமாக்குறதுல பிரயோஜனம் வச்சிருக்கிறேன், ஆனாலும் இந்த மனிதன் என்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த ஹராத்துல கை வைக்கிறான் இல்ல, அதை பாக்குறதுக்காக அல்லாஹ் ஹராத்துல சில நேரங்களில் ஃபாயிதா வச்சிருந்தாலும் ஹராம் ஹராம் தான். நபி அவங்க இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுறாங்க, குல்லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா ஃபாஇமி யத்அமுஹு இல்லா அன் யகூன மைத்தன் அவ் தமன் அவ் மஸ்ஃபூஹன் அவ் லஹ்ம கின்ஸீரின் ஃபஇன்னஹு ரிஜ்ஸுன். நபி அவங்க சொல்றாங்க, இறக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய வேதத்துல வஹீல உணவுகள்ல தடை செய்யப்பட்ட ஒன்றை நான் பெற்றுக்கொள்ளல, இல்லா அன் யகூன மைத்தன் செத்த பொருட்களை தவிர, அவ் தமன் மஸ்ஃபூஹன் ஓடப்படக்கூடிய இரத்தத்தை தவிர, அவ் லஹ்ம கின்ஸீரின் பன்றி இறைச்சியை தவிர. இந்த இடத்துல பன்றி இறைச்சி என்று சொன்னாலும் மொத்தமாகவே பன்றி ஹராம் தான். குறிப்பாக அல்ல மனிதன் பயன்படுத்தக்கூடியதை சொல்லி காட்டியிருக்கிறான். அப்ப பன்றி இறைச்சியும் ஹராம், ஃபஇன்னஹு ரிஜ்ஸுன், இது ஒரு நஜீஸ் அசுத்தம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அப்ப செத்த பொருட்கள், அதே போன்று ஓடக்கூடிய இரத்தம், அதே போன்று பன்றி இறைச்சி, இது அசுத்தமானது. அதே போன்று மனிதனுடைய சிறுநீர், அதே போன்று மலம், மாந்தி, இதுவும் அசுத்தம், இதுவும் நஜீஸ். இப்ப பொதுவாக குழந்தை பிள்ளைகள் இருப்பாங்க, குழந்தை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் குழந்தையுடைய சிறுநீர் பட்டால் அதை எடுத்து சோப் போட்டு எல்லாம் கழுவணுமா என்றா தேவையில்ல. ரெண்டு வருடமாக தாய்ப்பாலை மட்டும் குடிக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை அல்ல, ஒரு ஆண் குழந்தையுடைய சிறுநீர், அது தாய்ப்பாலை மட்டும் குடிக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த குழந்தையுடைய சிறுநீர் பட்டால் லேசாக தண்ணீர் ஊத்தி கொண்டா போதும். தண்ணி கப்புண்ட இடத்துல தண்ணீர் எடுத்து தெளித்து அதை லேசாக கழுவி கொண்டா போதும், பிரச்சனை இல்லை. ஆனா தாய்ப்பாலையும் குடிச்சு கொண்டு வேற வேற பிஸ்கட் ஐட்டத்தையும் வேற வேற பால் ஐட்டத்தையும் குடிக்கும் என்று சொன்னா பழமையை போல கழுகி கொள்ளணும். பெண் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறது, அதை சிறுநீர் கழித்தால் அதை கொஞ்சம் நன்றாக கழுகி கொள்றது, அது சுண்ணத்து, அப்படி கழுகி கொள்ளணும். அடுத்ததாக சிறுநீரை பொறுத்த வரைக்கும் அது மிக முக்கியமா நான் சென்ற பாடத்திலும் சொல்லி காட்டினேன். ஒரு மனிதன் கபூர்ல பெரும் பெரும் பாவங்கள் செய்து அதாப் அனுபவிக்க வேண்டும் என்று தேவையில்ல. சிறிய பாவம், இன்னைக்கு நிறைய இடங்களை பார்த்தா ஹுதுபால கூட விளங்கப்படுத்தினாங்க, நாங்க கொடுக்கக்கூடிய ட்ரௌசரை பார்த்தா இன்னைக்கு உட்காந்து சிறுநீர் கழிக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க, நின்ற நிலையில பாதையிலே மங்கே மிங்கேயும் போன இடத்துல ஏதாவது ஒரு கட்டம் வருவதெண்டா, மார்க்கம் கூட என்ன சொல்லுதெண்டா, சிறுநீர் கழிக்க தேவை. ஆனா சிறுநீர் கழிக்க உட்காந்து கழிக்கல, அது ஒரு நிலைமை, அவருக்கு இடுப்பு வருத்தம் இல்ல ஏதோ ஒரு நோய், இந்த நிலையில நின்று கழித்தா வேற விஷயம். இன்னைக்கு எல்லா இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்தா இன்னைக்கு நின்று என்ன செய்யறாங்க, சிறுநீரை கழிக்கிறாங்க. அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்துல கடைசி துளி அதை சுத்தம் செய்யாத நிலையில ஒருவர் வந்துட்டார் என்று சொன்னா, அபி அவங்க சொன்னாங்க இந்த கபூர்ல ரெண்டு பேர் வேதனை செய்யப்படுறாங்க. அதுல ஒருவர் என்ன, ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன், அவட்ட வேலை கோல் சொல்றது, ரெண்டாவது மனிதன் வேலை அவர் சிறுநீர் கழித்துட்டு அதை சரியான முறையில சுத்தம் செய்யல, அதனால வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப அத சிறுநீரை பொறுத்த வரைக்கும் அது அசுத்தம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நாங்க இந்த நஜீசுடைய தொடர்ல இன்னும் சில விடயங்கள் இருக்குது, நாங்க உண்மைக்கும் அந்த விஷயம் நாங்க சிலவங்க அது குளிப்புக்கு குளிக்க வேண்டும் என்று கூட நினைச்சிருக்கலாம். அந்த காரியங்கள் இன்ஷா அடுத்த பாடத்துல விளங்கப்படுத்துறேன். அந்த செயற்கள் குளிப்பு உண்டாக்கும் என்று கூட நிறையவங்க என்ன செய்யறாங்கடா, அந்த சேர்க்கலை குளிப்பு கடுமையாகக்கூடிய காரியமே நினைச்சு செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால அந்த விடயங்கள் எவை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உதாரணமா வதிய பத்தி, மதிய பத்தி, மணிய பத்தி, அது சம்பந்தமாக உலமாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நஜீஸ்களை பத்தி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். இந்த படித்த பாடத்தில் ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.